சங்கரனின் கர்ண பரம்பரை கதைகள்.
195வது கதை, சபாத் சிங்கம், தி சபாத் லயன். குழந்தைகளே, இது ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள அல்ஜீரியா நாட்டில் வசித்து வந்த ஒரு யூத குடும்பத்தை பற்றிய கதை. சபாத் என்பது யூதர்களின் மொழியான ஹீப்ரு சொல். தமிழில் இதை ஓய்வு என்று அழைக்கிறார்கள். சபாத், சபாத் டே என்பது யூதர்களுக்கு ஒரு புனிதமான தினம். இதற்கு செவன்த் டே, ஏழாவது நாள் என்றும் சொல்லப்படுவது உண்டு. யூதர்களின் புனிதமான புஸ்தகம் ஓல்ட் டெஸ்டமெண்டில் சொல்லப்பட்டிருக்கிற 10 கமாண்ட்மெண்ட்ஸ்களில் இதுவும் ஒன்று. யூதர்களின் நம்பிக்கைப்படி கடவுள் இந்த உலகத்தை 6 நாட்களில் சிருஷ்டி பண்ணிவிட்டு 7வது நாள் ஓய்வெடுக்கிறார். அந்த நாள் ஒரு புனிதமான நாள். அன்று யாரும் வேலை செய்யக்கூடாது என்றும், மாறாக கடவுளை நினைத்து பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்றும் விதித்திருக்கிறார்கள். யூதர்களுக்கு சபாத் நாளின் ஆரம்பம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம், அதனுடைய முடிவு சனிக்கிழமை சாயந்தரம். இந்த 24 மணி நேரம் ஓய்வுக்காகவும் பிரார்த்தனைக்காகவுமே அவர்கள் செலவிட வேண்டும். இந்த நாளில் மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் சபாத் ராணி தெய்வத்தை வணங்கினால் அவளுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்று யூதர்கள் நம்புகிறார்கள். இதில் அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்த ஒரு 10 வயது பையனின் கதை தான் இது. இந்த கதையை பிரபலப்படுத்தியவர்கள் ஹோவர்ட் ஷ்வார்ட்ஸ், பார்பரா ரஷ் என்ற இருவர். கதைக்கு போகலாமா? ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் அல்ஜீரியா நாட்டில் ஒரு யூத மதத்தை சேர்ந்த ஒரு விதவை தன்னுடைய 7 குழந்தைகளோடு வசித்து வந்தாள். அவ்வளவு பெரிய குடும்பத்தை காப்பாற்ற அவள் காலையிலிருந்து இரவு வரை கடுமையாக உழைத்தாள். அவளுடைய மூத்த மகன் யூசப்பிற்கு 10 வயது தான், நல்ல சுட்டியான பையன். தன்னால் முடிந்தவரை அம்மாவுக்கு உதவி செய்து வந்தான். சனிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் சந்தைக்கு சென்று அங்குள்ள கடைக்காரர்களின் கடைகளை சுத்தம் செய்வான். அவர்கள் கூடைகளில் பழங்கள், காய்கறிகளை நிரப்பி வைப்பான். அவனுடைய நேர்மையான உழைப்பை கண்டு கடைக்காரர்கள் அவனுக்கு ஒரு பை நிறைய அரிசியும் ஆரஞ்சு பழங்களையும் கொடுப்பார்கள். அப்பப்போது அவங்களுக்கு நட்ஸும் டேட்ஸும் கொடுப்பார்கள். சபாத் நாள்தான் யூசப்புக்கு ஓய்வு நாள். அதை அவன் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். வெள்ளிக்கிழமை மாலையில் அவன் அம்மா சபாத் மெழுகுவர்த்திகளை ஏற்றி பிரார்த்தனை செய்வார்கள். குழந்தைகள் எல்லோரும் ஒயின் கிளாஸை கையில் தூக்கி பிடித்து கொண்டு அம்மா சொல்லும் பிரார்த்தனை சொற்களை கூடவே சொல்வார்கள். அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை காலை அம்மாவால் பிரத்யேகமாக செய்யப்பட்ட ஷல்லா என்ற விசேஷமான ரொட்டியை தூக்கி வைத்து கொண்டு அம்மா சொல்லும் பிரார்த்தனை சொற்களை திரும்பி சொல்வார்கள். பிறகு எல்லோரும் கோரஸாக வாசற்கதவை பார்த்து கொண்டு உரத்த குரலில், வருக வருக சபாத் ராணியே, எங்களுக்கும் எல்லோருக்கும் அமைதியும் ஆசீர்வாதத்தையும் கொடுங்கள் என்று பாடுவார்கள். பிறகு எல்லோரும் பிரகாசமான மெழுகுவர்த்திகளின் வெளிச்சத்தில் வட்டமாக உட்கார்ந்து கொண்டு அம்மா சமைத்த விசேஷ சமையலை ருசித்து சாப்பிடுவார்கள். சனிக்கிழமை யூசப் வேலைக்கு போக மாட்டான். அன்று அவனுடைய சகோதரர்களோடு பக்கத்தில் உள்ள சினகாக் தேவாலயத்திற்கு சென்று அம்மாவுடன் பிரார்த்தனை செய்வார்கள். இந்த கொண்டாட்டம் தவறாமல் வாராவாரம் யூசப்பின் வீட்டில் நடந்து கொண்டிருந்தது. யூசப்புக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த ஓய்வு நாளுக்கு பிறகு மற்ற நாட்களில் வேலை செய்வதற்கான ஒரு புதிய பலம் தனக்கு கிடைக்கிறது என்று அவன் நம்பினான். ஒரு நாள் யூசப் சந்தையில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே ஒரு அந்நிய தேசத்தைச் சேர்ந்தவர் ஒரு குடும்பத்தை பற்றி விசாரித்து கொண்டிருந்தார். இதை கேட்டு கொண்டிருந்த யூசப் அவரிடம் சென்று, ஐயா, நீங்கள் தேடும் குடும்பம் எங்களுடைய குடும்பம்தான், எங்கள் வீட்டிற்கு வாருங்கள், நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று அவரை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். அந்த அந்நியர் யூசப்புடைய அம்மாவுக்கு வணக்கத்தை தெரிவித்துவிட்டு ஒரு கடிதத்தை அவள் கையில் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். யூசஃபுடைய அம்மா அந்த கடிதத்தை படித்தாள். கடிதத்தை படித்து முடித்தவுடன் அவளுடைய முகம் வெளியேறியது. குழந்தைகளுக்கு கவலை உண்டாயிற்று. எல்லாம் ஒரே குரலில் என்னமாச்சு என்று அவளுடன் கேட்டார்கள். யூசஃபுடைய அம்மா சொன்னாள், குழந்தைகளே, இந்த கடிதத்தில் உள்ள செய்தி நல்லதா கெட்டதா என்று என்னால் தீர்மானிக்க முடியவில்லை. ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது. உங்கள் அப்பாவுடைய சொந்தக்காரரான ஒரு அங்கிள் எகிப்து தேசத்தில் உள்ள கெய்ரோவில் சமீபத்தில் இறந்து போயிருக்கிறார். அவர் ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கு வாரிசு ஒன்றும் இல்லாததனால் அவர் தன்னுடைய சொத்து பூராவையும் நம்முடைய குடும்பத்திற்கு எழுதி வைத்திருக்கிறார். அவள் சொல்லி முடிக்கும் முன் எல்லா குழந்தைகளும் ஒரே குரலில், நாம் இப்பொழுது பணக்காரர்கள், இனிமேல் சாப்பாட்டிற்கு கவலையே இல்லை என்று சந்தோஷத்தில் குதித்தார்கள். யூசஃபின் அம்மா தொடர்ந்தாள், குழந்தைகளே, பணம் வருவதை பற்றி எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. இந்த சொத்துக்கு உரிமை கோர நான் கெய்ரோவுக்கு செல்ல வேண்டும். உங்களை எல்லாம் விட்டுவிட்டு நான் எப்படி இவ்வளவு நீண்ட பயணத்தை மேற்கொள்வேன்? அதோடு சிறு குழந்தைகளான உங்களை பார்த்து கொள்ள இங்கே யாரும் கிடையாது. உங்களை தனியாகவும் விட முடியாது. அதுதான் என்னுடைய கவலை என்றாள். யூசப் முன்வந்து, அம்மா அம்மா, நான் போகிறேன். கெய்ரோவுக்கு சென்று இந்த பணத்தை கொண்டு வருகிறேன். என்னை அனுப்புங்கள் என்று கெஞ்சினான். யூசப்பின் அம்மா வாஞ்சையோடு யூசப்பை பார்த்து சொன்னாள், குழந்தாய், நீ ரொம்ப சிறியவன். போகும் பாதை பாலைவனத்து வழியாக போக வேண்டும். பயங்கரமான மிருகங்கள் இருக்கும். பொதாக்குறைக்கு சூரியனுடைய வெப்பத்தை சிறு குழந்தையான உன்னால் தாங்க முடியாது. உன்னை அனுப்புவது மிக ஆபத்தான காரியம் என்று சொன்னாள். யூசப் விடுவதாக இல்லை. மறுபடி கெஞ்சினான், அம்மா, கடவுள் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை நமக்கு இப்பொழுது அவர் அனுப்பவில்லையா? அதை நாம் எப்படி உதறி தள்ள முடியும் என்றான். யூசப்பினுடைய அசைக்க முடியாத கடவுள் நம்பிக்கையை பார்த்து வேந்தாள், சந்தோஷப்பட்டாள். முடிவாக அவன் போவதற்கு தன் சம்மதத்தை தெரிவித்தாள். பாலைவனத்தை கடந்து கெய்ரோ போவதற்கு அதிக செலவாகும். ஒட்டகங்களின் கேரவான் கூட சேர்ந்து போக வேண்டும். யூசப்பினுடைய அம்மா இதுவரை தான் சேமித்து வைத்த எல்லா பணத்தையும் யூசப்பின் பயணத்திற்காக கேரவான் தலைவனிடம் கொடுத்தாள். யூசப் சபாத் நாள் அன்று பயணம் செய்ய மாட்டான் என்பதால் அன்று மாத்திரம் கேரவான் இரவில் தங்க முடியுமா என்று யூசப்பினுடைய அம்மா தலைவனிடம் கேட்டாள். முதலில் மறுத்த தலைவன், அதிக பணம் கொடுத்தால் கேரவனை பயணம் செய்யாமல் நிறுத்தி கொள்கிறேன் என்று சொன்னான். யூசப்பினுடைய அம்மாவும் தன்னிடமிருந்த ஒரே சொத்தான தன்னுடைய கல்யாண தங்க மோதிரத்தை அவனிடம் கொடுத்து, நீங்கள் கட்டாயம் கேரவானை சாபத்திடையே என்று நிறுத்த வேண்டும் என்று வாக்குறுதி வாங்கி கொண்டாள். ஞாயிற்றுக்கிழமை காலை கேரவான் கிளம்பியது. யூசப்பினுடைய அம்மா அவனுக்கு ஒரு கடிதம் கொடுத்தாள். தனக்கு பதிலாக தன் மகனை அனுப்புவதாக அதில் எழுதப்பட்டிருந்தது. அவனுடைய பையில் சாபத் பண்டிகையை கொண்டாடுவதற்கான எல்லா உபகரணங்களையும் வைத்திருந்தாள். மெழுகுவர்த்திகள், ஒரு சிறு பாட்டிலில் ஒயின், ஒரு சிறு கப்பு, கொஞ்சம் சல்லா என்று தேவையான எல்லா பொருள்களும் அதில் இருந்தன. கேரவான் மெதுவாக பாலைவனத்தை கடந்தது. எங்கு பார்த்தாலும் மணல் மணல் மணல்தான். ஒட்டகங்கள் மெதுவாக நடந்தன. இரவு வரை நடந்தன. இரவில் ஏதாவது ஒரு இடத்தில் தங்குவார்கள். தங்கும் இடம் வந்தவுடன் யூசப் மற்றவர்களுக்கு அவர்களுடைய மூட்டை முடிச்சுகளை இறக்க உதவி செய்வான். மறுநாள் சூரிய உதயத்திற்கு முன் கேரவன் தன் பயணத்தை தொடரும். 6 நாட்கள் கழிந்தன. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் யூசப் தலைவனிடம் சென்று, எங்கள் அம்மாவிடம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி இன்று பயணத்தை நிறுத்துவீர்கள் அல்லவா என்று கேட்டான். தலைவன் நக்கலாக, என்ன வாக்குறுதி என்றான். யூசப் சொன்னான், எங்கள் அம்மா தன் கல்யாண மோதிரத்தை உன்னிடம் கொடுத்து உன்னை சபாத் அன்று பயணம் செய்யக்கூடாது என்று வாக்குறுதி வாங்கிக் கொள்ளவில்லையா? நீயும் சரி என்று சொன்னாயே என்று கேட்டான். கேரவன் தலைவன் சொன்னான், அதெல்லாம் பயணத்தை நிறுத்த முடியாது. இன்னும் நல்ல வெளிச்சம் இருக்கிறது. வெளிச்சம் இருக்கிற பொழுதே எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போவது நல்லது. நீ வேண்டுமானால் விரதத்தை முடித்துவிட்டு மெதுவாக திரும்பி வா, நாங்கள் இப்பொழுது போகிறோம் என்றான். யூசப்புக்கு தர்மசங்கடமான நிலைமை. கேரவன் கூட போவதுதான் நல்லது, ஆனால் விரதம் முக்கியமாச்சே. எந்த ஆபத்து வந்தாலும் சபத் விரதத்தை நான் முடிக்காமல் இங்கிருந்து கிளம்ப மாட்டேன் என்று மனதிற்குள் ஒரு தீர்மானத்தோடு நின்று கொண்டிருந்தான். கேரவான் தலைவன் கேட்டான், இப்பொழுது வரப்போகிறாயா இல்லையா? யூசப் அவனை பார்த்து, நான் வரமாட்டேன், என்னுடைய விரதத்தை முடிக்காமல் நான் கிளம்ப மாட்டேன், நீங்கள் போகலாம் என்றான். கேரவானும் புறப்பட்டது. சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். சபத் ஆரம்பிக்கும் நேரம் வந்துவிட்டது. யூசப் கேம்ப் ஃபயரை மூட்டினான். இருள் வர ஆரம்பித்தது. யூசப் தரையில் உட்கார்ந்து கொண்டு சபத் ராணியை போற்றி உரத்த குரலில் பாட ஆரம்பித்தான். சபத் ராணியே, வருக வருக, எங்களுக்கும் எல்லோருக்கும் அமைதியும் ஆசீர்வாதத்தையும் கொடுங்கள் என்று. சுற்றுமுற்றும் பார்த்தான். பயங்கர அமைதி, இருட்டு. யூசப்புக்கு பயம் வந்துவிட்டது. கண்களை மூடிக்கொண்டு முழு மனதோடு பிரார்த்தனை பண்ணினான். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு கண்களை திறந்த யூசப்பிற்கு ஒரு பயங்கரமான ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது. இவனை நோக்கி ஒரு மிகப்பெரிய சிங்கம் வந்து கொண்டிருந்தது. தன்மேல் பாயப்போகிறது என்ற பயத்தில் யூசப் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தான். இவன் கிட்ட வந்த சிங்கம் இவன் காலடியில் மண்டி போட்டு உட்கார்ந்து கொண்டது. யூசப் சிங்கத்தின் கண்களை பார்த்தான். அதில் ஒரு கருணை தெரிந்தது. பயம் நீங்கி சபாத்தை கொண்டாட ஆரம்பித்தான். பையிலிருந்து அம்மா கொடுத்த பொருள்களை எடுத்து மெழுகுவர்த்தியை ஏற்றி வீட்டில் எப்படி அம்மாவோடும் தம்பிகளோடும் கொண்டாடுவானோ அதே மாதிரி அந்த பாலைவனத்தில் சபாத்தை கொண்டாடினான். கொஞ்ச நேரத்தில் மன அமைதியோடு நன்றாக தூங்கினான். மறுநாள் காலை எழுந்தான். முந்தைய இரவு எந்த இடத்தில் உட்கார்ந்திருந்ததோ அதே இடத்தில் சிங்கம் உட்கார்ந்து இவனை பார்த்து கொண்டிருந்தது. நாள் பூரா சபாத் பாடல்களை பாடிக்கொண்டு பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருந்தான். மாலை நேரம் வந்தது. மெழுகுவர்த்திகளை ஏற்றி பிரார்த்தனை செய்து சபாத் விரதத்தை முடித்து கொண்டான். யூசப் சிங்கத்தை பார்த்தான். சிங்கம் தன் கண்களால் யூசப்பை பார்த்தது. அப்பொழுதுதான் யூசப்புக்கு புரிந்தது, இந்த சிங்கம் தன்னுடைய பாதுகாப்புக்காக சபத் ராணியால் அனுப்பப்பட்டது என்று. யூசப் சிங்கத்தின் பிடரிமயிர்களை தடவி கொடுத்தான். கைகளால் அதன் கழுத்தை அணைத்து கொண்டான். சிங்கம் தன் வாலினால் தன்னுடைய முதுகை தடவியது. அதனுடைய சைகை, என் முதுகின் மேல் ஏறு என்று அர்த்தம். யூசப்பும் சிங்கத்தின் முதுகின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு அதனுடைய பிடரியை பிடித்து கொண்டான். சிங்கம் நாலு கால் பாய்ச்சலில் பாலைவனத்தை வேகமாக கடந்து சென்றது. ஒரு ஒயசிஸில் கொஞ்ச நேரம் இளப்பாறிய பிறகு தன் பயணத்தை மறுபடி தொடங்கியது. ஞாயிற்றுக்கிழமை காலை யூசப் தன் முன்னால் தான் வந்த கேரவன் போய்கொண்டிருப்பதை பார்த்தான். சிங்கத்தோடு கேரவன் தலைவர் பக்கத்தில் போய் நின்றான். அங்குள்ள எல்லோரும் சிங்கத்தையும் யூசப்பையும் பார்த்தவுடன் நடுநடுங்கி யூசப்பை பார்த்து, எங்களை காப்பாற்றுங்கள் என்று எல்லோரும் தரையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார்கள். இதையெல்லாம் பார்த்த கேரவன் தலைவர் நடுநடுங்கிக் கொண்டிருந்தான். தழுதழுத்த குரலில் யூசப்பை வருக வருக என்று வரவேற்றான். பிறகு யூசப்பை பார்த்து, இனிமேல் இந்த கேரவனுக்கு தலைவன் நீதான் என்று சொல்லி அவன் அம்மா கொடுத்த எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்தான். தங்க மோதிரம் உட்பட யூசுப்பும் சபத் சிங்கமும் கேரவனுக்கு தலைமை தாங்கி கெய்ரோ நகரத்தை அடைந்தார்கள். கெய்ரோ நகரவாசிகள் சிங்கத்தின் மேல் சவாரி செய்து கொண்டு வந்து கொண்டிருந்த யூசப்பை பயத்துடனும் ஆச்சரியத்துடனும் பார்த்தார்கள். முடிவாக தன் குடும்பத்திற்கு சேர வேண்டிய பணத்தை வைத்து கொண்டிருக்கும் அதிகாரியின் வீட்டிற்கு யூசப் சென்றான். வீட்டு வாசலில் சிங்கம் காவல் காத்து கொண்டிருக்க அவன் மாத்திரம் உள்ளே போய் கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பைகள் நிறைய வெள்ளி நாணயங்களோடு வந்தான். சிங்கத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டான். சிங்கம் சிட்டாக பறந்து அல்ஜீரியா நகர எல்லைக்கு வந்து சேர்ந்தது. சிங்கம் திடீரென்று நின்றது. யூசப்புக்கு புரிந்துவிட்டது, சிங்கம் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரிவர முடித்துவிட்டு திரும்பி போக தயாராக இருக்கிறது என்று. யூசப் சிங்கத்தின் மேல் இருந்து இறங்கி அதை கட்டி தழுவி குட் பை தேங்க்ஸ் என்று சொன்னான். சிங்கமும் தன் பங்குக்கு யூசப்பை தன் முகத்தால் தடவி கொடுத்துவிட்டு பாலைவனத்தை நோக்கி திரும்பி ஓடியது. கொஞ்ச நேரத்தில் அது மறைந்தது. யூசப் வீடு திரும்பினான். ஒரு ஆபத்தும் இல்லாமல் திரும்பி வந்த யூசப்பை பார்த்து அவனுடைய அம்மாவும் அவனுடைய தம்பிகளும் சந்தோஷ ஆரவாரம் செய்தார்கள். கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணி தங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டார்கள். வசதிகள் வந்ததால் குடும்பம் தங்கள் பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு சபாத் நாளையும் அதே உற்சாகத்தோடும் பக்தியோடும் கொண்டாடினார்கள். ஒவ்வொரு சபாத் நாளிலும் யூசப்பினுடைய தம்பிகள் யூசப்பினுடைய கதையை சொல்லும்படி வற்புறுத்துவார்கள். அவனும் கொஞ்சம் கூட அழுக்காமல் அந்த கதையை திருப்பி சொல்லி கொண்டிருந்தான். சபாத் ராணியையும் அவள் அனுப்பிய அதிசய சிங்கத்தையும் அவன் வாழ்நாளில் மறக்கவே இல்லை. குழந்தைகளே, இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை aingkaran2020@gmail.com க்கு எழுதுங்கள். கதைகள் தொடரும். அதுவரை அன்புடன் உங்கள் ஐங்கரன்.